புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக டென்னிஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயா நாடார் ஜானகியம்மாள் கல்லூரி உடற்கல்வித்துறை துறைத்தலைவர் டாக்டர் பி சுரேஷ் பாபு அவர்கள் டென்னிஸ் விளையாட்டு குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் பாபு, உடற்கல்வித்துறை தலைவர், ஐயநாடா ஜானகியம்மாள் கல்லூரி தலைவராக பணிபுரிகிறேன். உலக டென்னிஸ் தினத்தை முன்னிட்டு அதை பற்றி உங்களுடன் பேச இருக்கின்றோம்.
சார், இப்போ வந்து விளையாட்டு அப்படி எடுத்துக்கிட்டா எத்தனை வகையான விளையாட்டுகள் வந்து இருக்கு, அதுல வந்து டென்னிஸும் ஒரு மிக முக்கிய பங்காக வகிக்கிறது. இப்ப அந்த டென்னிஸ் அப்படிங்கிற விளையாட்டு வந்து எப்போ வந்து இது வந்து விளையாட்டுக்கான ஆரம்பிக்கப்பட்டது, இதோட அடிப்படையான தகவல்களை முதல்ல அதாவது அதோட ஹிஸ்டரி கூட கொஞ்சம் சொல்லலாமே.
சரி, இதனுடைய வரலாறுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12வது நூற்றாண்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான விளையாட்டுகளில் ஒன்று. முதல் முதல் டென்னிஸ் ஆரம்பிச்சது வந்து கிரீஸ் நாட்டு பின்னாலதான் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து முதல்ல வந்து இந்த விளையாட்டை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா பியூம் அப்படிங்கிறாங்க, அதாவது பால் வித் ஸ்ட்ரக் வித் ஹேண்ட், அதாவது கையில வச்சு விளையாண்டுருக்காங்க. தட் இஸ் எ கிரீக் வேர்டு, கிரீக் வேர்டுல இருந்தா இந்த வேர்டு ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜூட் கேம் ஆஃப் த பாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு இந்த அயல் நாட்டுலதான் இந்த விளையாட்டுகள் வந்து நல்ல பாப்புலர் ஆகி விளம்பரமாகி விளையாடி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ராயல் ஃபேமிலி, அதாவது மன்னர்கள் காலத்துலதான் இந்த விளையாட்டுகள் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி 1316ல தான் இதுக்கு ராயல் டென்னிஸ்னு பேர் வைக்கிறாங்க. 1316 இல்லையா, கிரேட் பிரிட்டன் மன்னர் வந்து கிங் லூயிஸ், அவர் தான் இந்த பேர் வைக்கிறார். 1813 தான் லான் டென்னிஸ்னு பேர் வைக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சிகள் வந்து அந்த அயல் நாடுகளில் ஆங்கிலேயர் காலத்து விளையாட்டுகள் நல்ல பாப்புலர் ஆகி 1872 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பித்து பெரிய பெரிய போட்டிகள் ஆரம்பிக்கிறாங்க.
அதற்கு பின்னர் இந்த டென்னிஸ் விளையாட்டு அப்படிங்கிற எந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி பரிமாணங்கள் வந்து இருந்திருக்கு சார்?
வளர்ச்சி பரிமாணங்கள் பார்த்தோம்னா இதனுடைய வளர்ச்சி உலக அளவில் பெரிய நல்ல வளர்ச்சிகள் இருந்தது. அப்புறம் அந்த கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாலு போட்டியை தான் அந்த டென்னிஸ்ல ஒரு மிக உரிய நல்ல முக்கியமான போட்டிகள் கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட், 4 டோர்னமெண்ட், ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், டிஎஸ் ஓபன், இந்த 4 டோர்னமெண்ட் தான் பெரிய டோர்னமெண்ட். ஆஸ்திரேலிய ஓபன் 1905 ஆரம்பிக்கப்பட்டது, மெல்பர்ன்ல நடக்குது இல்லையா, இது ஹார்ட் கோர்ட்ல தான் நடக்கிறோம். எப்பயுமே எவ்ரி இயர் இந்த 4 டோர்னமெண்ட்டும் ஒவ்வொரு வருடங்களும் நடக்கணும், ஜனவரி பிப்ரவரியில தான் நடக்கும். அந்த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலிய ஓபன் நீங்க பிரைஸ் மணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுல வின் பண்றவங்க டாலரு, நம்ம ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா 20 கோடி, முதல் பரிசு 20 கோடி, ரெண்டாவது பரிசு 16 கோடி அப்படிங்கிற மாதிரி பரிசு தொகை அதிகம் உள்ள போட்டிகள் டென்னிஸ் டோர்னமெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஓபன் தட் இஸ் பாரிஸ்ல நடக்குது, 1928 ஆரம்பிச்சது. கிளே கோர்ட் இது மட்டும்தான் கிளே கோர்ட், இந்த கிளே கோர்ட்டின் ராஜா அப்படின்னு ரஃபேல் நடல் தான் சொல்றோம். கிளே கோர்ட்ல ரொம்ப பிரமாதம் ஆடக்கூடியவர், அது வந்து எப்பயுமே மே ஜூன்ல தான் நடக்கும். அடுத்து விம்பிள்டன் பாத்தீங்கன்னா 1877 லண்டன்ல நடக்குது, அதுவும் கிராஸ் கோர்ட் இல்லையா, தென் எப்பயுமே ஜூலைல நடக்கும் எவ்ரி இயர். தென் யூஎஸ் ஓபன் 1881 நடக்குது, தட் இஸ் நியூயார்க் ஹார்ட் கோர்ட், ஆகஸ்ட் செப்டம்பர் இல்லைங்களா. இந்த 6 மாசமும் அவங்க வந்து இந்த முக்கியமான போட்டியா அவங்க கருதுறாங்க இல்லையா. இதுல கிராண்ட் ஸ்லாம் கோல்டன் கிராண்ட்ஸ்லாம்னு ஒரு டோர்னமெண்ட், அதே வருஷம் ஒலிம்பிக்லயும் இந்த நாலு டோர்னமெண்ட் வின் பண்ணா கிராண்ட்ஸ்லாம் டோர்னமெண்ட் வின் பண்ண மாதிரியும், அதே வருஷத்துல ஒலிம்பிக் நடந்துச்சு அப்படின்னா அது கோல்டன் ஸ்லாம் சொல்றாங்க. அது உலகத்திலேயே ஒரே ஒரு ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க கோல்டன் ஸ்லாம், ஸ்டெஃபி கிராண்ட். அவங்க வந்து 1988 சியோல் ஒலிம்பிக், 1988 சியோல் ஒலிம்பிக்கையும் வின் பண்ணி இந்த நாலு டோர்னமெண்ட்டும் ஆஸ்திரேலிய ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன் டோர்னமெண்ட், நாலு டோர்னமெண்ட் வின் பண்ணனால அவங்க கோல்டன் ஸ்லாம் வின் பண்ண ஸ்டெஃபி கிராம் ஒன்லி ஒன் பிளேயர் இந்த வேர்ல்டு. இதுதான் உலகத்திலே பெரிய மேட்சஸ்.
இப்போ விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு வரைமுறைகள் இருக்கு. அதே போல அந்த போட்டி நடத்துறதா இருக்கட்டும், இந்த விளையாட்டுக்கான வகையில அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன நல்லா சார் இருக்கு?
அடிப்படை விஷயங்கள் இந்த டென்னிஸ் பார்த்தோம் அப்படின்னா டூரேஷன் ரொம்ப முக்கியம், அதாவது அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லாங்கஸ்ட் டூரேஷன் மேட்ச், நீங்க இந்த மேட்ச் ஒரு ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலிய ஓப்பன்ல ஃபைனல்ஸ்னா 4.5 மணி நேரம் நடக்குதுங்க மேட்ச். அப்படின்னா ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸும் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப வேணும் மோட்டார் காம்பனன்ட்ல, அதாவது ஃபிட்னஸ் ஃபேக்டர்ஸ்ல இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். லாங்கஸ்ட் மேட்ச் அப்படின்னா 11 மணி நேரம், ஒரு மேட்ச் முடியறதுக்கு 11 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த மேட்ச் விம்பிள்டன் மேட்ச் இல்லைங்களா 2010. அதனால இந்த போட்டிக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா நம்ம உடம்ப வருத்தி நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ஸை நல்லா ரைஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டியில நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
சார், இப்போ இந்த டென்னிஸ் விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தமிழ்நாடா இருக்கட்டும் அதே நேரம் உலக அளவில் இருக்கட்டும் பிரசித்தி பெற்ற விளையாட்டாகவும் இந்த டென்னிஸ் வந்து இருக்கு. அதே நேரத்தில் இந்த டென்னிஸ் சம்பளம் மேளம் அப்படிங்கிற வகையில் அது எந்த அளவுக்கு அதோட பணிகள் என்ன, அதனால எந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்? அதே நேரத்தில் இந்த விளையாட்டோட அடிப்படை தன்மைகள் எந்த அளவுக்கு, எத்தனை பேர் விளையாடணும், என்ன வரும், அதோட பிரிவுகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் 1913 ஆரம்பிக்கப்பட்டது. இதுல எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மொத்தம் 221 கண்ட்ரிகள் வந்து இதனோட மெம்பர்ஷிப்பா இருக்கிறாங்க. நம்ம ஆல் இண்டியா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் 1920 ஆரம்பிச்சது. இவங்க தான் இந்த டென்னிஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்துறது, எப்படி போட்டிகள் நடத்துறது எல்லாமே இந்த சம்மேளனம், அகில உலக டென்னிஸ் சம்மேளனம் தான் இதை நிர்ணயிக்கப்படுறாங்க. இதில் ஏடிபின்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடத்துகிறாங்க. இதில் வந்து ஏடிபி அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல் கேம்னு ஒன்று நடத்துகிறாங்க. வேர்ல்ட் ரேங்கிங்கில் இருக்கிற டாப் 8 பிளேயர்ஸ், உலகத்தில் இருக்கிற டாப் 8 பிளேயர்ஸ் வேர்ல்ட் ரேங்கிங் தரவரிசை பட்டியல், இப்போ வந்து யாரு முதல்ல இருக்கிற தரவரிசை பட்டியல் நிர்ணயம் பண்றதெல்லாம் இந்த இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான். இவங்க டேவிஸ் கப்பு இல்லைங்களா, நம்ம கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்டு எல்லா உலக போட்டிகளையும் நடத்துறதுக்கு இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒற்றையர் போட்டி, இரட்டையர் போட்டி இல்லையா, தென் கலப்பு இரட்டையர் மிக்சர் டபுள்ஸ் எல்லாமே இந்த போட்டிகள். அந்த பாயிண்ட் சிஸ்டங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றுறது எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. இப்போ ஜோகோவிச் அவர் தான் வேர்ல்டு நம்பர் ஃபர்ஸ்டா இருக்காரு, 9855 புள்ளிகளை பெற்று அவர் தான் இருக்கிறார். அந்த மாதிரி தரவரிசை பட்டியல்லாம் உலக டென்னிஸ் சம்மேளனம் பண்றாங்க. ஒற்றையர் போட்டி, இரட்டையர் போட்டிகள், கலப்பு இரட்டைகள் மேட்ச் நடத்துறாங்க. இதுல பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னா 15, 11, 13, 10, 40 ஒரு 3 பாயிண்ட் எடுத்தா ஒரு கேம், 6 கேம் சேர்ந்தது ஒரு செட்டு இல்லைங்களா. இதுல பெஸ்ட் ஆஃப் 5 செட்ஸ், 5 செட்ல 3 செட் எடுக்கணும். இப்படி எடுத்தா இப்படித்தான் போட்டிகள் விதிமுறைகளை கொண்டு வராங்க. ராக்கெட் எப்படி இருக்கும், பால் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம இந்தியாலையும் நிறைய சென்னை ஓபன் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே அந்த தரவரி அந்த டென்னிஸ் சம்மேளனம் மூலம் நடத்தி கொண்டு இருக்காங்க. நம்மளும் தமிழ்நாட்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
சார், இப்போ ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகள்லையும் வந்து மிக சிறந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல இந்த கிரிக்கெட்னு எடுத்துக்கணும், எத்தனையோ பேர் வந்து பிரபலமான இருக்க வகையில் இருக்காங்க. அதுபோல் இந்த டென்னிஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிரபலங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா யார் யாரெல்லாம் கூட நமக்கு அவருக்கு தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தும் விதமாக கூட அவர்களை பற்றி சொல்லலாமே.
ஆமாம், போமன்னா இருக்கிறாரு, சானியா மிஸ்ரா, சானியா நம்பர் ஒன் வேர்ல்டு டென்னிஸ் டபுள்ஸ் ரேங்கிங்ல இருக்கிறாங்க, உமன் டபுள்ஸ் ரேங்கிங்ல இருக்காங்க போமன்னா, மகேஷ் பூபதி இல்லையா. இப்ப ஆஸ்திரேலியா ஓபன்ல வின் பண்ணி இப்ப மெடல் எடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் நல்ல பிளேயர்ஸ், இந்தியாலயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய போட்டிகள் நடத்தி நடந்தா இன்னும் நல்ல பல வீரர்களை நம்மள உருவாக்கலாம்.
அதுபோல இந்த விளையாட்டுக்கு வந்து அடிப்படை வயது நிர்ணயம் அப்படிங்கிற வகையில இருக்காது.
அடிப்படை வயது அப்படிங்கிறது நம்ம ஒரு 5 வயதுல இருந்து 6 வயதுல இருந்தே நம்ம விளையாட ஆரம்பிச்சோம்னா எல்லா கேம்லயும் நம்ம வின் பண்ணலாம் இல்லையா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதான் நமக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம என்ன செய்யணும், நல்ல பயிற்சியாளர்களை நம்ம உருவாக்கணும். இப்ப டென்னிஸ்ன்னு வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு பயிற்சி, அதாவது கோச்சஸ் நாட்டுல பயிற்சியாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க டென்னிஸ்ல. இப்ப தமிழ்நாட்டிலே 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டத்துல இப்ப இந்த டென்னிஸ் கோச் யார் இருக்கு அப்படின்னா ஒரு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதை கண்காணித்து நல்ல பயிற்சியாளர் நியமித்து கிராமப்புற விளையாட்டுகள்லையும் இந்த டென்னிஸை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் நல்ல முன்னேறி நல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாட பல வாய்ப்புகள் இருக்கிறது.
பொதுவா இப்போ மற்ற விளையாட்டுகள் வந்து ஒரு நகர்பகுதிகளில் அதிகமா இருக்கிற போல கிராமப்பகுதிகளில் அதிகமா இருக்கிற விளையாட்டுகள்ல வந்து எத்தனை இருந்தாலும் இது போன்ற இந்த டென்னிஸ் எல்லாம் ஒரு நகர்பகுதியிலே அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இருக்கு இல்லையா சார்.
ஆமா, அதாவது என்ன முதலே சொன்னோம், ராயல் டென்னிஸ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு கிரவுண்ட் வசதிகள் வேணும். இப்ப கைப்பந்து கபடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உபகரணங்கள் வந்து ரொம்ப கம்மி. இந்த ராக்கெட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ராக்கெட் வச்சு விளையாடுற கேமே ஒரு சொன்ன 65,000-1,00,000 ராக்கெட் இருக்கு. பாலுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலோட விலைகள் அதிகமா இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து அதனாலதான் அந்த ராயல் டென்னிஸ் நம்ம முதல்ல அந்த கேமே அந்த மன்னர் பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம கிராமப்புற மக்களுக்கு அந்த விளையாட்டு வந்து அவ்வளவு விளம்பரமாகி போய் நம்ம ரீச் ஆகல. இத ஆனா இப்ப நாளும் ஆடிட்டு இருக்காங்க, நிறைய அகாடமி வச்சிருக்கிறாங்க. இப்ப நிறைய ஊர்லயும் அந்த டென்னிஸை ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய அகாடமிகள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கிராமப்புறம் வரணும் அப்படின்னா அரசாங்கத்தெல்லாம் மட்டும்தான் அதை வந்து கிராமப்புற மக்களுக்கு கொண்டு போக முடியும். ஆனா நம்மகிட்ட இருக்கிற அந்த உடல் வலிமை, உடல் திறமை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து நம்ம மாடர்ன் டெக்னாலஜிக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டு துறை அப்படிங்கிற வகையில வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு சார்.
விளையாட்டுத்துறை வந்து கண்டிப்பாக, அதாவது கல்வி வந்து கல்வி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்காக படிக்கிறோம். இதுல வந்து ஒவ்வொரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இல்லையா, தென் சீருடை பணியாளர் தேர்வுல டென்னிஸ் கேம் இன்னும் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு ஒரு கோட்டா, அதாவது டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு எல்லா இதுலேயும் ஸ்பெஷல் கோட்டா கொடுத்து நம்ம பண்ணோம். கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ விளையாட்டுத்துறைக்கு நிறைய தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய 3% கோட்டா கொடுக்குறாங்க. போலீஸ் துறையில 10% கோட்டா கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் கோட்டா கொடுக்குறாங்க. அதாவது பல்கலைக்கழக அளவுலே நம்ம விளையாட்டில் தேர்வு பட்டு இருந்தோம் அப்படின்னா போலீஸ் காவல்துறைக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து தகுதி பெற்று நம்ம எளிதாக போலாம். அதே மாதிரி அதெல்லாம் அதுல வந்து டென்னிஸ் கேம் கிடையாது. அந்த டென்னிஸ் கேமை எல்லா இதுலயும் நம்ம பண்ணி சேர்த்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், மக்களும் நல்லா டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு ஆர்வமா இருப்பாங்க. கல்வி மட்டும் நம்ம வந்து படிப்புக்காக மட்டும் இல்லாம படிப்புக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் கல்வியை. ஆனா நம்ம விளையாட்டுங்கிறது வந்து கல்வியும் உடல் தகுதி தேர்வுக்காகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருந்தா கல்வியும் நல்லா இருந்தா அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த விளையாட்டை நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுத்து இந்த விளையாட்டை வந்து நன்றாக விளையாடினா நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதனால இது எல்லாரும் டென்னிஸ் விளையாடுங்க என்று கூறி
முடிக்கிறேன். இப்போ இன்றைய தினம் ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்றது. அந்த வகையில வந்து டென்னிஸ் அப்படிங்கிற வகையில உலக டென்னிஸ் தினமாக
கொண்டாடும் இந்த தருணத்தில் இதை பற்றிய பல தகவல்களை விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இந்த டென்னிஸ் தினம் அன்று நம்ம டென்னிஸை பற்றி பல உரையாடுகளை கூறியதற்காக புதுகை பண்பலை நேயர் அனைவர்களுக்கும் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அயனடா ஜானகம்மாள் கல்லூரி சார்பாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை டென்னிஸ் விளையாட்டு பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். டென்னிஸ் விளையாட்டின் ஆடுதளம் குறித்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். டென்னிஸ் விளையாடக்கூடிய விளையாட்டின் ஆடு தளமானது 23.8 மீட்டர், அதாவது 78 அடி நீளமுடையது. அகலம் ஆட்டத்திற்கு 8.2 மீட்டர், அதாவது 27 அடி கொண்டது. இருவர் ஆட்டத்திற்கு 11 மீட்டர் 36 அடி கொண்டது. ஒருவர் ஆட்டத்திற்கு போடப்பட்ட கோட்டின் இருபுறமும் 1.4 மீட்டர் 4.5 அடி சேர்த்து இருவர் ஆட்டத்திற்கு கோடு போடப்படும். ஆடுதளம் புல்வெளியாக காணப்படும். களிமண், செம்மண், கற்காரை அதாவது கான்கிரீட், மரத்தளம், செயற்கை புல்லாலான தளம் ஆகியவற்றில் ஒன்றாக இதனுடைய தளம் தேர்வு செய்யப்படுகிறது. நடுவலை, ஆடுதளத்தின் நடுவின் தரையில் 0.9 மீட்டர் அதாவது 3 அடி உயரத்தில் இருக்கும் வலை தரையை தொட்டவாறு இருக்கும். டென்னிஸ் விளையாட்டில் விளையாடப்படும் பந்தானது உள்புறம் காலியாக காணப்படும் ரப்பர் பந்து. இதன் மேல் மென் கம்பளி மற்றும் செயற்கை இழை துணியால் மூடப்பட்டிருக்கும். பந்தின் விட்டு அளவு 6.35 சென்டிமீட்டர் முதல் 6.67 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதனுடைய எடை 57.5 கிராம் முதல் 58.5 கிராம் வரை இருக்கலாம். மஞ்சள் நிறத்தில் வெள்ளை வளைகோடுகள் போடப்பட்ட பந்துகள் பொதுவாக இவ்விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. டென்னிஸ் விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய சல்லடை மட்டைகளுக்கு அதாவது ராக்கெட்டுகள் இவை என அழைக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் நீள்வட்ட வடிவில் கைப்பிடியுடன் காணப்படும். அதன் நீள்வட்ட பகுதியில் அளவை பொறுத்து ஸ்டாண்டர்டு, நடு வளைவு, மிட் சைஸ், பெரியது, ஓவர் சைஸ், மிக பெரியது, சூப்பர் ஓவர் சைஸ் என வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முந்தைய காலகட்டங்களில் மட்டைகள் மரத்தால் செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் தற்போது அவை பல வகை உலோகங்கள், கார்பன் கிராஃபைட், டைட்டானியம் போன்ற பொருட்களால் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. போட்டிகளில் பயன்படுத்தக்கூடிய அதாவது டென்னிஸ் பேட்கள் 81.3 சென்டிமீட்டர் 37 அங்குலமும் நீளத்திற்கு 31.8 சென்டிமீட்டர் 12.5 அங்குலமும் அகலத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மட்டையின் தலைப்பகுதி அதாவது வலைப்பின்னல் பகுதி 39.4 சென்டிமீட்டர் 15.5 அங்குலம் நீளத்திற்கு 29.2 சென்டிமீட்டர் அதாவது 11.5 அங்குலம் அகலத்திற்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். எடைக்கு வரையறை இல்லை. மேலும் இது போட்டியாளர்களுக்கு எந்த வகையில் செய்திகளை கொண்டதாகவோ அல்லது ஆற்றல் மூலங்களை உட்கொண்டதாகவோ இருக்கக்கூடாது. டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி, டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி ஆகியவை இரண்டு புகழ்பெற்ற போட்டிகளாக கருதப்படுகின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் 1877 இங்கிலாந்து நாட்டில் விம்பிள்டன் என்னும் இடத்தில் முதலில் தொடங்கப்பட்டது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் 1900 துவங்கப்பட்டது. இந்த டேவிஸ் கோப்பை போட்டியை டிலேட் எப் டேவிஸ் என்பவர் இதற்கான கோப்பையை வழங்கினார். மேலும் 4 கிராம்ஸ்லாம் போட்டிகள் பிரபலமாக உள்ளது. அவற்றில் ஆஸ்திரேலிய ஓபன் மற்றும் அமெரிக்க ஓபன் போட்டிகள் கடினமான தரையிலும், பிரெஞ்சு ஓபன் போட்டிகள் சிவப்பு களிமண் ஆடுகளத்தையும், விம்பிள்டன் போட்டிகள் புல் தரையை கொண்ட ஆடுகளத்தையும் கொண்டு நடைபெறும். நேர்களே, இதுவரை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயாநாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் திரு டாக்டர் பி சுரேஷ் பாபு அவர்கள் டென்னிஸ் விளையாட்டு குறித்து பல தகவல்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.